ஹலோடியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே உங்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி மௌனஜபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனையை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
வழிநடத்தும் தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, மதியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, உடைய அதிசயமாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் கிருபையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீரே ஆசீர்வதியும் நீரே பலப்படுத்தும். உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்கள் வருகையை நினைவுபடுத்துகிறது என்பதை இதனாலே கூட நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே, உரியாக பாவத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீ உதவி செய்ய வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடையா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கொள்ளை நோய்களையும் நீ எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளையும் உலக ஜனங்களையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மக்களும் நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனை, உடைய பரிபூர்ணமான சமாதானம் கிருபையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வரவேற்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையாக நம்மை பலப்படுத்தும்படியும் எதற்கும் பயப்படாமல் தேவனுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக உங்களையெல்லாம் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் புத்தகம் 2 அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 2 அதிகாரம் 6 வசனம், எசேக்கியேல் புத்தகம் 2 அதிகாரம் 6 வசனம். வேதத்திலே பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஒரு வேலையை, ஒரு பணியை அவர் கொடுக்கிறார். நெருஞ்சி முள்ளுகளுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன், கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலியமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்திலே பார்க்கும்போது முள் என்பது பாவத்தை குறிக்கிறது. மோசேயின் காலத்திலே தேவன் ஒரு முட்செடியில் நின்று தோன்றினார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமே அவள் பாவம் செய்த பிறகு முள்ளானது முளைப்பித்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே பாவத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு, அல்லது ஆபத்து பிரச்சனைக்குரிய ஒரு முள்ளாக இந்த முள் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சொல்றாரு, இந்த நெருஞ்சி முள்ளுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு எசேக்கியேலை தேவன் சொல்றாரு. நெருஞ்சி முள்ளு அப்படின்னு யாரை சொல்றாரு? ஆபத்தானவர்கள் என்று யார சொல்றாரு? கலக வீட்டார் என்று யார சொல்றாரு என்று பார்க்கும்போது சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்றார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கலக வீட்டார் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. வேதத்திலே 2 வகையான ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பரிசுத்தமான ஜாதி, இன்னொன்று புறஜாதி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ஜாதியை நான் பார்க்கும்போது, பரிசுத்தமான ஜாதி என்று சொன்னால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. புறஜாதி என்பது தேவனை விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜாதி என்று, விக்கிரகாரதனை செய்கிற ஒரு ஜாதி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு கலக ஜாதி என்று ஒரு ஜாதியை அவர் குறிப்பிடுகிறார். மூல பாசையில நாம் பார்க்கும்போது கலக ஜாதி என்பது புறஜாதி என்கிற ஒரு ஒரு பதம், ஒரு அர்த்தம் கொள்ளத்தக்கதான ஒரு வார்த்தை இருக்கிறது. புறஜாதி என்கிற அந்த ஜாதி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் குறிப்பிடுகிறார். கலகம் செய்கிற ஜாதி இன்றைக்கு புறஜாதியாக மாறி போனது. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்தார்கள் என்பதனாலே தேவன் அவர்களை வெறுக்கிறார். அப்படி வெறுக்கும் போது அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர் அனுப்புறார். ஏன் சொன்னா, இவர்கள் ஏற்கனவே பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக உங்களை மீண்டுமாக கொண்டு வருவாரு, அதனாலே அவரை விசுவாசத்தை விட்டு விலகி செல்லக்கூடாது என்பதற்கான இந்த எசேக்கியேல் 2 அதிகாரம் ஒரு தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை நான் பார்க்கும்போது தேவன் அவரை அழைக்கிறார். அழைக்கும் போது என்ன சொல்றாரு நான் பார்க்கும்போது, எசேக்கியேல் புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனம், மனுபுத்திரனே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்களிலே மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மனுபுத்திரனே என்று இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே தானியல் புத்தகம், எசேக்கியேல் புத்தகம், நிறைய இடங்களிலே மனுபுத்திரனே என்று அழைக்க சொல்லப்பட்டிருக்கு. இது தேவனால் நேசிக்கப்பட்ட எசேக்கியேல் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு தேவ சொல்றாரு, அவர் அழைக்கும் போது நீ காலுன்றி நில் என்று எசேக்கியேலே அவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஒரு பெலன் என்று சொன்னால், 2 பெலன் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மாம்சமான பெலன், இன்னொன்று ஆவிக்குரிய பெலன். ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தின் பலத்தினாலே நிற்கலாம், இன்னொன்று ஆவின் பலத்தினாலே ஒரு மனிதன் நிற்கலாம். ரெண்டு பலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆவின் பலன் அது ஈடு செய்ய முடியாத ஒரு பலன், அது தேவனால் கொடுக்கப்படுகிற பலன். மாம்ச பலன் அப்படின்னா கொஞ்ச காலம், ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம், அவன் எத்தனை நாட்கள் நிற்க முடியும், போராட முடியும், எதிர்ப்பை கண்டு எதிர்க்க முடியும், பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாமல் இருக்க முடியும், எத்தனை கொடுமையான நோய்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்பதற்கு நான் காலுன்று நிற்க வேண்டும், என் சொந்த பலத்திலே நான் நின்றேன் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னாலே வெற்றி பெற முடியாது. அப்போ தேவனுடைய பலத்தினாலே நான் நிற்க வேண்டும். இப்போ எசேக்கியேலை அவர் கூப்பிடுறாரு. அவரை கூப்பிடும் போது நீ காலுன்று நில் என்று அவர் சொல்றார். இப்போ நான் காலுன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலன் எனக்கு தேவை. அப்போ எதிரே நான் நிற்க போகிறேன். இன்றைக்கு எனக்கும் சபைக்கும் தொடர்பு என்ன? நான் எங்கு நிற்கிறேன்? சபையில நிற்கிறேனா அல்லது கர்த்தருடைய வார்த்தையில நான் நிற்கிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இப்போ எசேக்கியேலை ஒரு பணியை அவர் கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு முன்பாக நீ காலுன்றி நிற்க வேண்டும். இன்றைக்கு தேவன் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் அழைத்திருக்கிறாரு, காலுன்றி நிற்க சொல்றாரு. அப்படின்னா நான் எங்கு நிற்க போகிறேன்? இந்த உலகத்தில் பார்க்கும்போது கால் என்பது நம்முடைய செயல்பாடு அல்லது நடத்தை. என் கால்கள் எங்கே நிற்கிறது முதல்ல சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தினுடைய அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் கால்கள் இந்த உலகத்தை நோக்கி நிற்க ஆசைப்படுகிறது. ஏன் சொன்னால் உலகத்தினுடைய கவர்ச்சி அல்லது மயக்கம், இந்த மயக்கத்தினாலே உலகத்தில் நிற்பதற்காகவே தேவனுடைய அநேக பிள்ளைகளுடைய கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ காலுன்றி நில், எங்க நிற்க போற? என் சபையிலே நான் நிற்க வேண்டும். தேவனுடைய சபையிலே, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த சபையில நான் நிற்க வேண்டும். அது அவருடைய சபை. இன்னொன்று அவருடைய வார்த்தையிலே நான் நிற்க வேண்டும். ஏன் சொன்னால், தேவனுடைய வார்த்தையினாலே நான் நிற்கவில்லை என்று சொன்னால் என்னாலே போராட முடியாது, வெற்றி பெற முடியாது. இப்போ தேவன் அழைக்கிறாரு, காலுன்றி நிற்க சொல்றாரு. இரண்டாவது, நின்ற பிறகு எசேக்கியேல் 2 அதிகாரம் 2 வசனம் சொல்லுது, அவருடைய ஆவி உனக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தையை பேசு. முதல்ல காலுன்றி நிற்க சொல்றாரு. இரண்டாவது, அவருடைய ஆவி வந்த பிறகு அவருடைய வார்த்தை பேச சொல்றாரு. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என் கால்கள் சபையிலே நிற்க வேண்டும். அப்படின்னா எனக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பு. நான் எத்தனை முறை தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து வருகிறேன், அல்லது நான் நினைத்த போது வருகிறேனா, அல்லது நான் எப்போது நினைக்கிறேனோ அப்போது வருகிறேனா, அல்லது சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் என் பாதம் சபையிலே படிந்திருக்கிறதா, அல்லது நான் சபையை தேவைக்காக பயன்படுத்துகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் தேவைக்காக நான் பயன்படுத்தினேன் என்று சொன்னால் நான் காலுன்றி நிற்க முடியாது, தேவனுடைய வேலையை நான் செய்ய முடியாது. இப்போ எசேக்கியேலே அவர் அழைக்கிறார், நீ காலுன்றி நில்லு, முள்ளுகள் மத்தியில நான் உன்னை அனுப்புகிறேன், நெருஞ்சி முள்ளுகளுக்கு மத்தியில நான் உன்னை அனுப்புகிறேன் என்று தேவன் சொல்றார். அது மட்டுமல்ல, கலகம் செய்கிற இஸ்ரேல் வீட்டாருக்குள்ளாக நான் உன்னை அனுப்புகிறேன். அப்போ கடினமான ஒரு வேலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எசேக்கியேலுக்கு அவர் கொடுக்கிறார். வேலையை சொல்லும் போதே உதாரணத்துக்கு பார்த்துட்டு சொன்னால், ஒரு வேலை இருக்கு ரொம்ப ஈஸியான வேலை, கஷ்டமே கிடையாது அப்படி சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா கஷ்டமான வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப ஜாலியாக செய்யலாம் அப்படி சொன்னா சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் சில வேலை இது கஷ்டமான வேலை அப்படி சொல்லி அனுப்பும் போதே நமக்கு கஷ்டமா தெரியும். ஏன் சொன்னா கஷ்டமான வேலை யாரும் பிரியத்தோடு செய்ய மாட்டாங்க. ஆனால் இசைக்கலை பார்க்கும்போது கஷ்டமான வேலை என்று ஏற்கனவே சொல்றாரு. ஏன்னா நெருஞ்சி முள்ளுகளுக்குள்ளே நான் அனுப்புகிறேன், கலகம் செய்கிற வீட்டாரிடத்தில் நான் அனுப்புகிறேன் என்று தேவன் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு தேவன் இசைக்கலுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நான் சிந்தித்து பார்க்கணும், தேவன் இசைக்கலை அழைத்தது போல நம்மையும் அவர் அழைத்திருக்கிறாரு. அவர் எப்படி அழைத்திருக்கிறாரு? ஆவியை கொண்டு காலுண்டி நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார். எசேக்கியேலை எப்படி அழைத்தாரோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையிலே நில்லுங்கள், சபையிலே நில்லுங்கள், ஆவினாலே நில்லுங்கள். அப்படி நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை என்னால பேச முடியும், கர்த்தருடைய வார்த்தை என்னாலே மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடியும். அப்போ எசேக்கியேலை பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியை கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு பேசு என்று தேவன் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் யார் கலக வீட்டார் என்று அவர் சொல்றாரு என்று பார்க்கும்போது, தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தான் அவர் கலக வீட்டார் என்று அவர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு சபை என்று சொன்னால் எல்லோருமே பரிசுத்தமான ஜனங்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது பரிசுத்தமான ஜனங்கள் கலகம் செய்கிற ஜனங்களாக மாறி போனார்கள். எப்படி? வேதத்திலே பார்க்கும்போது மோசேவின் காலத்திலே வனாந்தரத்திலே அழைத்து வரும்போது வேதம் சொல்லுது அவர்கள் கலகம் செய்கிற ஜாதி, மோசேவுக்கு எதிராக கலகம் செய்தார்கள், தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள், கானான் தேசத்துக்கு எதிராக கலகம் செய்தார்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். அதாவது உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லல, சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றார். அப்போ இன்றைக்கு சபை என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் சபையில் இருக்கிறார்கள். கலகம் செய்கிற ஜனங்கள் சபையில் இருக்கு, பெருமை பேசுகிற ஜனங்கள் சபையில் இருக்கிறாங்க, பொறாமையோடு இருக்கிற ஜனங்கள் சபையில் இருக்கிறாங்க, பசுத்தமான ஜனங்களும் சபையில் இருக்கிறாங்க, தேவனை முறுமுறுக்கிற ஜனங்களும் சபையில் இருக்கிறாங்க, ஊழியர்களை எதிர்த்து பேசுகிற ஜனங்களும் சபையில் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் சபையில் தான் இருக்கிறாங்க. அதனால தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஜனங்களாம் எங்க இருப்பாங்க, உலகத்தில் இருப்பாங்களா, அங்கு இருப்பாங்களா அப்படின்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனே சொல்லியிருக்கிறார் எல்லா ஜனங்களும் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது அவர்களிடத்துல நீ பேசு. அப்போ இன்றைக்கு தேவன் ஒரு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. பரிசுத்தமான ஜாதி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம புத்தகம் 19 யாத்திராகம புத்தகம் 19:6 சொல்லுது, அவர்கள் பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய கூட்டமாக நான் அவர்களை என் சொந்த ஜனமாக தேர்வு செய்திருக்கிறேன். சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆசாரிய ஜனம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் என்று தேவன் சொல்றாரு. அப்போ சொந்த ஜனம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி இன்றைக்கு கலகம் செய்கிற ஜாதியாக மாறி போனது. அதாவது புறஜாதி ஜனங்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம், சபை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் குறைந்து போனது. ஏன் சொன்னா தேவனை அவர்கள் மறுதலித்தார்கள், மறந்து போனார்கள். அதனாலே கலகம் செய்கிற ஒரு ஜனமாக அவர்கள் மாறி போனார்கள். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறாரு. எதற்காக? எசைக்கலை எதற்கு அழைச்சாரு? தேவனுடைய பணிகளை நீ செய்ய வேண்டும், என் வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது என் வார்த்தையை சொல்லுவதற்கு என் சுயபலத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. அப்படி சுயபலத்தை பயன்படுத்தின வேதத்தில் அநேக பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிறார்கள். வேதத்திலே பாருங்கள், வனாந்தரத்திலே கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ண யாருமே அங்கே போகலை. இதே போல மோசே தான் கொண்டு போனோமா, நாங்களாக போக முடியாதா என்று கேள்வி கேட்ட அனைத்து ஜனமே வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். அப்போ இன்றைக்கு சுயபலத்தை என்றைக்குமே நாம பயன்படுத்தக்கூடாது. ஏன் சொன்னால் இது தேவனுடைய வேலை, தேவனுடைய வேலையை செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பணிகளை முடிந்த அளவுக்கு செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதிலே வைத்து முடிந்த அளவுக்கு அவருடைய வேலையை செய்வதற்கு தேவனுடைய ஆவி நமக்கு தேவை, தேவனுடைய வார்த்தையிலே நான் நிற்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யும், நான் வேலை செய்ய முடியும். இப்போது தேவன் என்னை அழைத்திருக்கிறாரு. நம்முடைய பணி என்ன? வேத சொல்லுது என்னுடைய பணி என்ன? எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 2:3-4 ஒரு பணியை கொடுத்து ஒரு வேலை செய்ய சொல்றார். இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கடினமான இருதயம் உள்ள ஜனங்கள், நெற்றி கடினமாக இருக்கிற ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கலகம் செய்கிற ஜனங்கள் என்று வேதம் சொல்லுது. கடினமான உள்ள ஜனங்கள் மத்தியிலே நீ என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை பேசு. அவர்கள் கேளாமலும் கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, கேட்டாலும் பரவாயில்ல, கேட்கலனாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்ய, என் வார்த்தையை பேசு அப்படின்னு தேவன் சொல்றாரு. நாம் சிந்தித்து பார்க்கணும், கேட்காத ஒரு ஜனத்தின் மத்தியிலே ஏன் அனுப்புறாரு? நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி என்று சொன்னால் ஏன் அனுப்புனாரு? இன்றைக்கு நம்மையும் அவர் அழிச்சிருக்கிறாரு, நமக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. எசேக்கியேல் எப்படி கலக வீட்டாருக்கு அவர் அனுப்பினாரோ அதே மாதிரி நம்மையும் அவர் அனுப்புறாரு. வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, ஓநாய்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன். லூக்கா புத்தகம் 10:3, ஓநாய்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளாக நான் அனுப்புகிறேன். இது வரைக்கும் என் கூட இருந்தீங்க, என் உபதேசத்தை நீங்க கேட்டீங்க, என் விசுவாசத்தை பார்த்தீங்க, என் அற்புதத்தை பார்த்தீங்க, என் சத்தியத்தை பார்த்தீங்க. ஆனால் இப்போது உங்களை தனிமையாக நான் அனுப்புகிறேன், என் பலத்தை கொண்டு உங்களை அனுப்புகிறேன், ஆனால் இலகுவாக அல்ல, ஓநாய்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ இந்த உலகம் என்பது ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது பேதுரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு சிங்கம், ஓநாய், முள்ளு, இது எல்லாமே பார்த்தோன்னா ஆபத்து நிறைந்த தேவனுடைய பணி. இந்த ஆபத்து நிறைந்த பணிகளிலே தேவன் அனுப்புகிறார், நம்மையும் அவர் அனுப்புகிறார். அப்போ தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், நமக்கு எல்லாமே அந்த வேலை இருக்கு, அந்த பணியை நமக்கும் கொடுத்துருக்கிறார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ யாருக்கோ கொடுக்கப்பட்ட வேலை அப்படிலாம் இல்லை, எனக்கும் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். இது நமக்காக கொடுக்கப்பட்ட வேலை, இது கடினமானது. இப்போ இந்த வேலையை நான் செய்வதற்கு நான் என்ன செய்யணும்? அவருடைய காலுன்றி ஒரு வார்த்தையிலே சபையிலே நான் நிற்க வேண்டும், தேவனுடைய ஆவியை கொண்டு நான் பலப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கும். இப்போது அவர் பணியை சொல்றார், இந்த வேலையை நீ செய்யணும், கலக வீட்டாருக்கு போயிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்றார். இன்னொன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கஷ்டமான வேலையை ஏன் அனுப்புறாரு? வேதத்தில் பார்க்கும்போது முதலாவது கஷ்டமான வேலை என்று தேவனே சொல்றாரு. அது வந்து ஈஸியான வேலை இல்லை. தேவனுடைய ஊழியம், சபையில் நடக்கிற ஊழியங்கள், தனிப்பட்ட ஊழியங்கள் என்னவெல்லாம் சொல்லலாம், எல்லா தேவனுடைய வேலைகளும் கடினமானது என்று தேவனே சொல்றாரு, எசேக்கியேலுக்கு சொல்றாரு, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, இன்றைக்கு நமக்கும் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. இப்போ கடினமான இருதயம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய பணிகளை நான் செய்ய போறோம், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேவனே சொல்றாரு. அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனாலும் நீ அவர்களோட பேசு. ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியிலே ஏன் அனுப்புனாரு என்று பார்த்தீர் என்று சொன்னால் 2 எசேக்கியேல் 2:5 சொல்லுது, முதலாவது ஒரு தீர்க்க தரிசி நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன். நாம் சிந்தித்து பார்க்கணும், தேவன் ஏன் அனுப்புனாரு? ஏன் கஷ்டமான ஒரு பணியை கொடுத்தாரு? கஷ்டமான ஜனங்கள் மத்தியில் ஏன் அனுப்புறாரு என்ற ஒரு கேள்வி வரும்போது தேவனே சொல்றாரு, முதலாவது அவங்க கேட்கிறாங்க கேட்கல என்பது முக்கியம் அல்ல, முதலாவது உன்னை அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை முதல்ல நீ உணர்த்து என்று எசேக்கியேல் அவர் அனுப்புறாரு. அப்போ இன்றைக்கு நம்மையும் அவரை தேர்வு செஞ்சுக்கிறாரு. தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அவர் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். என்ன பணி? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மத்திய புத்தகம் 28, மத்திய புத்தகம் 20:20 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அன்றைக்கு சீசர்களுக்கு சொன்னாரு, இன்றைக்கு அவர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நமக்கும் சொல்லப்பட்ட வேலை. நான் என்ன கற்றுக்கொண்டனோ, நான் என்ன இயேசு பற்றி புரிந்து கொண்டனோ, நான் என்ன என் சபையை பற்றி நான் புரிந்து கொண்டனோ, இதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். இது நமக்கு தேவன் கொடுத்த வேலை. இது கடினமானது, ஈஸியாக நமக்கு தெரியும், ஆனால் கடினமானது. இதனால் தேவனே சொல்றாரு, ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறேன், நெருஞ்சி முள்ளுகளுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். இது கடினமானது, அவருக்கும் தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு நம்மையும் அனுப்புறாரு. இது கடினமான பணி. நான் தெரிந்து கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், அதற்காக அவர் என்னை அனுப்புறாரு. அப்போ முதலாவது, நீ ஒரு தீர்க்க தரிசி என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த. இன்றைக்கு தேவன் நம்மை அனுப்புறாரு. என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் உறவுகள் ஏற்றுக்கொள்ளாது, என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது, தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் உன்னை பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல என்பது அதுக்கு அடுத்த பகுதி. ஆனால் உன் வேலை, முதலாவது நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை. உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு உன் நடத்தை, உன் செயல்பாடு, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு நீ காட்டு. முதலாவது உன் உறவுகளுக்கு காட்டு, உன் குடும்பத்திற்கு நீ காட்டு. ஏன் சொன்னா, இவர்கள் சபைக்கு போறார்கள், தேவனுடைய பணிகளை செய்கிறார்கள், இவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறது. இதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக் கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை உன் உறவுகள் உன்னை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் போது நிறைய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன் இவர்களெல்லாம் சபைக்கு போறாங்க, ஏன் இவர்களெல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஏன் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து தேடுகிறார்கள் என்று கோபத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க செயல்பாடு சரியில்லை, அவங்க பரிசுத்தமாக வாழவில்லை, தேவனுக்கு சாட்சியாக அவங்க இருக்கல. அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் அதான் சொல்ற, முதலாவது நீ தீர்க்க தரிசி என்பதை முதல்ல அவங்களுக்கு உணர்த்து. அதே மாதிரி இன்றைக்கு நம்மை நம்முடைய குடும்பத்திற்கு முதலாவது உணர்த்த வேண்டும். நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, மாற்றத்தை நான் காண்பித்திருக்கிறேன் என்று குடும்பம் சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீ இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீ சபைக்கு சாட்சியாரு, இயேசுக்கு சாட்சியாரு, நீ என்ன ஒன்றும் செய், உங்க தாளந்தை பயன்படுத்தி நீ என்ன ஒன்றும் செய்யலாம் அது அப்புறம். ஆனால் உன் குடும்பத்திற்கு நீ சாட்சியாக இல்லை என்று சொன்னால் நீ எப்படி தேவனுடைய பணிகளை செய்ய முடியும்? அப்போ தேவன் அதான் சொல்றாரு, முதலாவது நீ தீர்க்க தரிசி என்பதை நீ அவர்களுக்கு உணர்த்து. முதலாவது நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உன் குடும்பத்திற்கு உணர்த்து, உன் சபைக்கு உணர்த்து. அதுக்கப்புறம் மற்றது நீ தேவனுடைய பணிகளை செய்யலாம். அப்போ தேவன் நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு. இரண்டாவது, வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எனக்கு சாப்பாடு வேணும். நான் நன்றாக சாப்பிடவில்லை என்று சொன்னால் என் வேலையை நான் செய்ய முடியாது. ஏன் சொன்னால் எனக்கு பலன் கிடையாது. அப்போ தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறாரு, கண்டிப்பாக அவர் கைவிடுவாரா அல்லது அவர் உணவு கொடுக்க மாட்டாரா? வேதத்தை பார்க்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் வனாந்தரத்திலே உணவு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வானத்திலிருந்து மண்ணா வந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவர் உணவு கொடுக்கிறார். மீன் கொடுக்கிறாரு, அப்பம் கொடுக்கிறாரு. சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியான கூடை 12 மீந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உணவை கொடுக்கிற தேவன், ஆகாரத்தை பூசிக்கிற தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 147 சொல்லப்பட்டிருக்கு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆகாரம் கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? அப்போ இன்றைக்கு வேத சொல்லுது, எசேக்கியேல் புத்தகம் 3:1, எசேக்கியேல் புத்தகம் 3:1, இந்த சுருளை நீ பூசி அப்படின்னு சொல்லப்பட்டது. 3:1-2 இந்த சுருளை நீ பூசி. புசித்த பிறகு 3 சொல்லுது, குடல்களை நிரப்பு. அப்படின்னா தேவன் சொல்றாரு, இந்த சுருளை பூசி. சுருள் என்பது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மாம்ச பிரகாரமான உணவை சாப்பிட்டு தேவனுடைய வேலையை செய்வதற்காக அவர் அழைக்கல. அது ரொம்ப ஈஸி. ஏன்னா தேவனுக்கு மாம்ச பிரகாரமான உணவை கொடுப்பது ரொம்ப ஈஸி. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார். அது முக்கியம் அல்ல, தேவனுடைய பார்வையிலே அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வேலையை செய்வதற்கான ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஆகாரம் தான் தேவனுடைய வார்த்தை. இந்த ஆகாரத்தை பூசித்து உன் குடல்களை நிரப்பு என்று எசேக்கியேல் 3:3 சொல்லப்பட்டிருக்கு. குடல்களை நிரப்பு அப்படின்னா நீ புசிக்கிறாய் என்று சொன்னால் திருப்தியாக தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். ஏதோ கொஞ்சம் நான் தெரிந்து கொண்டேன் என்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகத்தில் இருக்கு. ஏன்னா வேதத்தில் பார்க்கும் போது ஏதோ ஒரு 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 அதிகாரத்தை படித்து விட்டு இந்த வேதமே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அநேக அறிவில் சிறந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை பார்க்கல, அதை அவர் விரும்பலை. முதலாவது தேவனுடைய வார்த்தை உன் குடல்களை நிரப்பு அப்படின்னா உன் சரீரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினாலே நீ நிரப்ப வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் படித்த, அதுக்காக அவர் அழைக்கவில்லை. வேதத்தை முழுமையாக புரிந்து கொள். ஏன்னா தெரியாதது நிறைய இருக்கு. வேதம் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாருமே குறைவுள்ளவர்கள். இந்த வேதத்தின்படி எல்லாமே குறைவுள்ளவர்கள். எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு தெரிந்ததை நான் திருப்தியாக புசிக்கிற பிள்ளையாக நான் மாற வேண்டும். அதான் தேவன் சொல்றாரு. அப்போ இந்த கடினமான தேவனுடைய பணிகளை செய்வதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ காலுண்டி நில்லு, ஆவியிலே நில்லு, அடுத்ததாக என் வார்த்தையை புசி, திருப்தியாக புசி. அதாவது குடல்கள் நிரம்பி வழிகிற அளவுக்கு நீ புசி. புசித்தால்தான் கலகம் செய்கிற வீட்டார் மத்தியில உன்னாலே ஊழியம் செய்ய முடியும். அப்படின்னா வெளியில அவர் அனுப்பல, ஏதோ தூரத்துக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க என்று அவர் அனுப்பவில்லை. சொந்த ஜனத்திற்கு உன்னை அனுப்புறார். ஏன்னா வேதம் சொல்லுது, பசுத்தாவி வேதம் சொல்லுது. பார்க்கும் போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு, பசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேம், யூதையா, சமரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது என் குடும்பத்தை நான் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். இயேசுவை என் குடும்பத்திற்கு நான் சொல்ல வேண்டும். அதான் எருசலேம். அப்போ இன்றைக்கு எசேக்கியேலை எருசலேம் என்கிற இஸ்ரேல் வீட்டுக்கு அவர் அனுப்புறாரு. இன்றைக்கு நம்மையும் அவர் தேர்வு செஞ்சுக்கிறாரு. என் குடும்பத்தை நான் வழிநடத்தப்பட வேண்டும், என் குடும்பத்தை இயேசுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் உறவுகளை, என் நண்பர்களை சபைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை செய்வதற்கு யாரையும் நம்ம கை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க செய்வாங்க, அவர்கள் செய்வார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலை என் எருசலேமை சார்ந்த, என் குடும்பத்தை சார்ந்த, என் உறவுகளை கர்த்தருக்குள்ளாக நான் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்கு என் ஆகாரத்தை நீங்கள் புசிங்கள், திருப்தியாக புசிங்கள், குடல்கள் நிரம்புகிற வரைக்கும் நீங்கள் புசிங்கள். அடுத்ததாக தேவன் சொல்றாரு, இந்த வேலையை செய்வதற்கு நான் உங்களை வெளி பகுதிக்கு நான் அனுப்பல. ஏன்னா வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கு, தெரியாத பேச்சும் விளங்காத மொழியும் பேசுகிற ஜனத்தின் மத்தியில் நான் உங்களை அனுப்பவில்லை. அப்படின்னா ஏதோ நான் வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புறேன், தெரியாத மொழி பேசுகிற ஜனங்கள் மத்தியில் உங்களை அனுப்புறேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க கிட்ட நான் பேச முடியும். ஆனா தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட கடினமான வேலையை நான் உனக்கு கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான உனக்கு தெரிந்த உன் உறவுகள் மத்தியில நான் அனுப்புகிறேன் என்று எசேக்கியேலை குறித்து தேவன் சொல்றாரு. இன்றைக்கும் நமக்கும் அதுதான். நம்ம தெரியாத மொழி பேசுகிற ஜனத்து கண்டையிலே இயேசுவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலை, நான் எருசலேமுக்கு நான் போக வேண்டும், என் குடும்பத்துக்கு நான் போக வேண்டும், அடுத்ததாக யூதேயாவுக்கு போக வேண்டும், பக்கத்து வீட்டுக்கு நான் போகணும், அடுத்ததாக சமரியாவுக்கு நான் போகணும். அது புறஜாதி ஜனம் என்று வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் உலகத்தின் முடிவு பரிந்து நான் செல்லணும். அது பெரிய வேலை, அது ஈஸியது கிடையாது, ரொம்ப பெருசு. ஆனாலும் என் முடிந்தது, என்னால் முடிந்தது என்ன, என் வார்த்தையை பூசித்து நிரம்பி கொஞ்சமாவது என் உறவுகளுக்கு இயேசு குறித்து சொல்ல வேண்டும், என் உறவுகளுக்கு இந்த மெய்யான இயேசு சபை குறித்து நான் சொல்ல வேண்டும். அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 3:7 சொல்லுது, உன்னை கடினமான நெற்றி உள்ளவனாக நான் மாற்றியிருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? 7:8 நீங்கள் பார்த்து சொன்னா, இஸ்ரோ ஜனங்கள் கடினமான நெற்றி உள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள ஜனம். அதற்கு எசேக்கியேல் என்ன சொல்றாரு, நான் உன்னை அவர்களை போல கடினமுள்ள நெற்றியாக உன்னை மாற்றுகிறேன். நான் சிந்தித்து பார்க்கணும், அவர்கள் கடினமானவர்கள், அதனாலே உன்னையும் நான் கடினமாக மாற்றுகிறேன். என்று தேவன் சொல்றார். ஏன்னா அவங்க கடினமான இருதயம் உள்ள ஜனங்களாக இருப்பதனாலே அவர்களை போல கடினம் உள்ள ஜனங்களாக நான் உன்னை மாற்றுகிறேன் என்று எசேக்கியேலுக்கு சொல்றார். பவுல் கூட சொல்றான், நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நான் மாற்றியிருக்கிறேன். அப்ப நான் சிந்தித்து பார்க்கணும். அப்படி ஏன் அப்படி சொல்றாரு? நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஜனங்களிடத்துல போயிட்டு இலகுவாக பேச முடியாது. வேதத்தை நீங்கள் பார்க்கும் போது எரேமியாவுடைய காலத்தை நான் பார்க்க வேணும். எரேமியாவின் காலம் சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி. எசேக்கியேலை பார்க்கும்போது சிறைப்பட்டு போன பிறகு அவர்களோடு இருந்த ஒரு தீர்க்கதரிசி. ரெண்டுத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறைக்கு முன்பாக, அதாவது பாபிலோனுக்கு போவதற்கு முன்பாக, என் ஜனங்கள் 70 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போக போகிறார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான். அதற்காக அவன் அழுகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா புத்தகம் 9:1 எரேமியா புத்தகம் 9:1 வேதத்தில் பார்த்தனா, என் தலை கண்ணீரால், என் தலை நீரூற்றானால் நலமா இருக்கும் என்று எரேமியா சொல்கிறான். அவன் சிந்தித்து பார்க்க, நான் அழுது அழுது என் கண்களிலே கண்ணீர் இல்லை. அப்போ ஒரு நீரூற்றை போல என் கண்கள் மாறி இருந்தால் இந்த தேசத்திற்காக, இந்த ஜனத்திற்காக நான் அழுகிறேன் என்று எரேமியா சொல்கிறான். ஆனால் எசேக்கியேலை பார்க்கும்போது அழுகிற ஒரு தீர்க்கதரிசி அல்ல, கடினம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றுகிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும். எரேமியா அழுகிறார் என்று சொன்னால் எரேமியா அழவில்லை, தேவன் அழுகிறார், தேவன் இறக்கப்படுகிறார், தேவன் கிருபையாய் இருக்கிறார். ஏன்? என் ஜனங்கள் 70 ஆண்டுகள் அடிமையாக போக போகிறார்கள். இப்போ எரேமியா அழுவது என்பது தேவனுடைய கண்ணீர், தேவனுடைய அனுதாபம், தேவனுடைய அன்பு. இதெல்லாம் யாருக்காக? தன் சொந்த ஜனத்திற்காக தேவன் அழுதிருக்கிறார். அதனால்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் எரேமியாவுடைய கண்ணீர். எசேக்கியேலை பார்க்கும்போது கடினமாக அவனுடைய பணி இருக்கிறது. எரேமியாவுடைய பணி இலகுவாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கண்ணீராக இருக்கிறது. ஆனால் எசேக்கியேலுடைய பணி கடினமாக இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கணும், இன்றைக்கு என்னுடைய பணி என்ன? கடினமாக இருக்கிறதா, இலகுவாக இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மையப்பொருள் இருக்கிறது. எரேமியாவாக இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு மையப்பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மையப்பொருளை வைத்துதான் இன்றைக்கு இந்த 2 ஊழியக்காரர்களும் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று அன்பு, இன்னொன்று கடினம். இன்றைக்கு நான் எந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்த போற தேவன் எப்படி பயன்படுத்த போறார் யாருக்கும் தெரியாது. ஆனால் முதலாவது நான் தேவனை ருசிக்க வேண்டும். வேத சொல்லுது, என் குடலுக்குள்ளே போன போது, அது நிரம்பின போது, வேத தேனை போல தித்திப்பாக மாறினது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேனை போல தித்திப்பாக மாறுகிறது எது? தேவனுடைய வார்த்தை. தித்திப்பாக மாறி போன வார்த்தை எப்படி அவரை மறுதளிக்க முடியும்? எப்படி சபையை மறக்க முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க முடியும்? எப்படி ஓய்வு நாட்களை மறக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். தித்திப்பான ஒரு தேனை போல இருந்த வார்த்தை எப்படி கசப்பாக மாறுகிறது? நான் சிந்தித்து பார்க்க, ஏன் சொன்னா அவர்கள் சரியாக புசிக்கவில்லை, சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை, சரியாக சத்தியத்தை புரியாமல் இருப்பதனாலே, கொஞ்சம் சாப்பிட்டதுனாலே, கொஞ்சம் ருசி பார்த்ததுனாலே அது கசப்பாக மாறி போனது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. அவரை ருசித்து பார்த்தாதான் அவர் யாரு என்று நான் புரிந்து கொள்ள முடியும். சபை யாரு? சபை ருசித்து பார்க்கணும். ஊழியம் என்ன? ஊழியத்தை நீ ருசித்து பார்க்கணும். விசுவாசம் என்ன? எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இருக்கிறேன்? அதையெல்லாம் நீ ருசித்து பார்த்தால்தான் உனக்கு தெரியும். அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், சத்தியமாக இருக்கட்டும், எல்லாமே கசப்பாக மாறும். ஏன் சொன்னால் உன் குடல்கள் நிரப்பப்படவில்லை, உன் சரீரம் முழுவதும் இயேசுடைய வார்த்தையினாலே நீ நிரப்பப்பட வேண்டும். அதுதான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இல்லை என்று சொன்னால் கச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிற பிசாசின் வலையிலே நீ விழுந்து போவாய். என வேதம் சொல்லுது, கூட இருந்தவன், இயேசு கூட இருந்த யூதாசு கூட விழுந்து போயிருக்கிறான். காரணம் என்ன? 30 வெள்ளிக்காசு. ஏன்? அவன் குடல்களை நிரப்பவில்லை, தேவனுடைய வார்த்தையை முழுமையாக அவன் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. அப்போ எது பெரிதாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையா, 30 வெள்ளிக்காசா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளா? இயேசு கிறிஸ்துவா? ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். எத்தனை பிரச்சனையாக இருக்கட்டும், இனி உலகத்திற்குள்ள பெரிய வைரஸாக இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், ஆபத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்கணும். என் சரீரத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே நான் நிரம்பியிருக்கிறேன், என் குடல்கள் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பியிருக்கிறது. அதனாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நம்முடைய இயற்கை, தேவனுடைய இந்த வாழ்நாள் தேவன் கையில் இருக்கு. தொடக்கம் முடிவு எல்லாம் அவர்தான். அப்போ இன்றைக்கு கடினமான நெற்றி உள்ள இருதயம் உள்ள மனிதனாக எசேக்கியேலை மாற்றியிருக்கிறார். எரேமியாவையும் அழுகையின் ஒரு தீர்க்க தரிசியாக அவரை மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் அனுப்பின பிறகு தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எசேக்கியேல் புத்தகம் 3:17, நான் அவர்களுக்கு உன்னை, அதாவது எசேக்கியேலை, நான் அவர்களுக்கு உன்னை காவலாளியாக வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்றார். நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேலை காவலாளியாக வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காவலாளி என்று சொன்னால் ஒரு கம்பெனியை பாதுகாப்பது, ஒரு பொருளை பாதுகாப்பது, இதுதான் காவலாளருடைய வேலை. தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களை நீ பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது, எப்படி எச்சரிப்பது, நீ எச்சரிக்க வேண்டும். ஏன் சொல்றாரு? நான் சிந்தித்து பார்ப்பேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 4:00, ஆதியாகம புத்தகம் 4:09, தேவன் வந்து காயினை கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? இந்த கேள்வி பார்க்கும்போது தேவனுக்கு தெரியாதா, ஆபேல் எங்கேன்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஏன் கேட்குறாரு? காயின் என்ன பதில் சொல்கிறான், ஏன்னா வேதம் சொல்கிறது, அவன் என்ன பதில் சொல்கிறான், ஒருவேளை குற்றத்தை ஒற்றுக்கொள்கிறானா அல்லது தெரியாமல் சொல்கிறானா என்று அவனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிற பதில் எனக்கு தெரியுமா, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ என்று தேவனை பார்த்து கேட்குறான். அப்படின்னா அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், நான் ஏன் அவனை பார்த்துட்டாக்குறேன், நானா அவன் காவலாளியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் தேவன் சொல்றது என்ன தெரியுமா, ஆபேலுக்கு தேவன்தான், ஆபேலுக்கு காயின் தான் காவலாளி, ஏன்னா சொந்த சகோதரன். அதே மாதிரி இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு நீதான் காவலாளி, உன் சபைக்கு நீதான் காவலாளி, உன் உறவுகளுக்கு நீதான் காவலாளி, உனக்கு தெரிந்தவர்களுக்கு நீதான் காவலாளி. ஏன் சொன்னா அவர்கள் பாவம் செய்யும் போது நீ எச்சரிக்க வேண்டும், அவர்கள் வழி விலகி போகிற போது நீ வழி நடத்தப்பட வேண்டும், அது உன் கையில் இருக்கிற பொறுப்பு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கிற வேலை உன் வேலை, அதற்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்றார். ஆனால் இன்றைக்கு நான் வேலை செய்கிறேன், போறேன், என் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவனுக்காக நீ என்ன செய்கிறாய், உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறாயா, உன் குடும்பம் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறதா, அல்லது பாதி பேர் சத்தியத்தில் இருக்கிறாங்க, பாதி பேர் வழி விலகி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பொறுப்பு நீ தான், நாம தான், இங்க இருக்கிற எல்லோரும் தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருமே தேவன் நம்மளை காவலாளியாக வைத்திருக்கிறார். எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. என வேதம் சொல்லுது, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்கவிட்டாலும் சரி பாவத்தை உணர்த்து, சபை பாவம் செய்கிறதா பாவத்தை உணர்த்து, உன் குடும்பம் பாவம் செய்கிறதா பாவத்தை உணர்த்து, உன் நண்பர்கள் பாவம் செய்கிறார்களா பாவத்தை குறித்து உணர்த்து. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்றாங்க இல்லை என்பது முக்கியமல்ல, உன் வேலை நீ எச்சரிக்கை செய். என வேதம் சொல்லுது, இசைக்கு 2:10 சொல்லுது, ஐயோ என்று சொல்லுகிறது. ஏன் ஐயோ என்று சொல்லுது? ஐயோன்னு சொன்னா நாய தீர்ப்பு, ஆபத்து வருகிறது, ஏன்னா இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இப்போ நீ காவலாளியாக இருப்பதனாலே வரப்போற ஆபத்தை உன் குடும்பத்துக்கு உணர்த்து, வரப்போற ஆபத்தை உன் சபைக்கு உணர்த்து, வரப்போற ஆபத்தை உன் நண்பர்களுக்கு உணர்த்து. அதுதான் உன்னை நான் தேர்வு செய்திருக்கிறேன், உன்னை என் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாய், என் வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது, என் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது, என் சத்தியத்துக்குள்ளே நிற்கும்படி உன்னை வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உண்மையான சபையிலே உன்னை வைத்திருக்கிறேன். ஏன், நீ ஒரு எனக்கு, என் தேசத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு நீ காவலாளி, நீ தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள். அதனாலே என் சகோதரன் தவறு செய்யும் போது அவங்க பாட்டு தவறு செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், நான் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அது போதும் என்று நீ நினைத்தாய் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய பார்வையிலே உன் மீது தண்டனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐயோ என்று சொல்ல வார்த்தை உன் மீதும் வரும். ஏன் சொன்னா உனக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது, ஏன் சொன்னா நீ வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்கு. அதான் தேவன் சொல்றார், உன் சகோதரன் எங்கே என்று காயினை கேட்கிறார். ஏன்னா நீ கொலை செய்யப்பட்டிருக்கிறாய், அவன் வழி விலகி போவதற்கு வழி விலகி போனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த உண்மையான காணிக்கை கொடுத்த ஒரு மனிதனை நீ கொலை செய்திருக்கிறாய், அதான் தேவன் கேட்கிறார். அப்போ உன் குடும்பம் வழி விலகி போகிற போது கேள்வி கேட்கிற பொறுப்பு தேவன் கையில் இருக்கு, அதான் வேதம் சொல்லுது. அப்போ நீ காவலாளி என்பதை மறந்து விட கூடாது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இது கர்த்தருடைய கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நினைத்து பாருங்கள், உலகத்தை திரும்பி பாருங்கள், உலகத்தில் நடக்கிற பிரச்சனை, நோயாக இருக்கட்டும், யுத்தங்களாக இருக்கட்டும், கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இயேசுனுடைய வருகையினுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்து என் உறவுகள் வழி விலகி போயிருக்கிறார் என்று சொன்னார். என் உறவுகள் சபையை விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னார். என் உறவுகள் இயேசுவை மறுதளித்திருக்கிறார் என்று சொன்னார். அதை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு வேலை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன் சொன்னால், நாம் அவருக்கு, அவர் நம்மை காவலாளியாக நியமித்திருக்கிறார். இந்த காவலாளி என்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து குற்றத்தை மற்றவர்களுக்கு நாம் உணர்த்துவோம். அவர்கள் தவறாக நினைப்பார்கள், அவர்கள் என்னை விரும்ப மாட்டார்கள், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாம் புறம்பே தள்ளிக்கொண்டே போனோம் என்று சொன்னால் பாவம் குறையாது, பெருகிக் கொண்டே போகும். அதனாலே முதலாவது என் குடும்பத்திலே பாவம் வராதபடி நாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு வீடு என்று சொன்னால் என்னென்ன வேணும், என்னென்ன வைக்கணும், என்னென்ன இருக்கணும் என்று நாம் தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி என் குடும்பத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவன் எப்படி இருக்கிறார்கள், சபைக்குள்ளாக உறவு இருக்கிறதா, இயேசுக்கும் அவர்களுக்கும் உறவு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உறவு சரியாக இருக்கிறது சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த நாளில கூட கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், காவலாளியாக எச்சரிக்கிற ஒரு பொறுப்பை, இந்த கடைசி நாட்களிலே இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேலுக்கு அதை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் அந்த பணியை அவன் செய்திருக்கிறான். என வேத சொல்லுது, அவன் கேபார் நதி அண்டையிலே 7 நாட்கள் தங்கி ஜனங்கள் மத்தியிலே எச்சரிக்கை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிற போது அநேக கள்ள திருக்கு தரிசிகள் தோன்றி கர்த்தர் உங்களை ரட்சிக்க மாட்டாரு, மீண்டுமாக பாபிலோனுக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். இன்னொரு திருக்கு தரிசிகள், நம்ம சீக்கிரமா போயிடலாம், 70 ஆண்டுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சீக்கிரமா போயிடலாம் என்று சொல்லி தவறான சத்தியங்களை சொன்னார்கள். அதான் எசேக்கியேல் திருக்கு தரிசி அந்த கேபார் அண்டியிலே, அந்த நதி அண்டையிலே அவர்களை அனுப்பி அவர்களோடு 7 நாட்கள் தங்கி சத்தியத்தை சொல்லும்படி தேவன் அனுப்பியிருக்கிற ஒரு தீர்க்க தரிசி தான் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசி. அதே மாதிரி இன்றைக்கு நம்மையும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை தேர்வு செஞ்சிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு, முதலாவது என் குடும்பத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு, என் சபைக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு, வழி விலகி போகிற ஜனங்கள் மத்தியிலே, கலகம் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே, பாவம் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே பேசும்படி எச்சரிக்கும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவனுடைய வேலைகளை நாம் செய்வோம். தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதுகாப்பான, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு நாம் கொடுக்க ஆயத்தமாக இருப்போம். அது ஒவ்வொரு கடமையும் பொறுப்பும் இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு வலைத்தளம் மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்கும்படியும் பேசுகிற ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்தாமே வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா மகிமையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே, ஆமென். நான் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம ஜெபிக்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க கிருபையும் சமாதானமும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உங்க தரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உங்களுடைய பரிபூர்ணமான சமாதானமும் கிருபையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கும் அப்படியாக எந்த ஒரு வாதிகளும் எங்களை அணுகாதபடி நீதாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதி, நீரே பலப்படுத்தும். பரிபூர்ணமான சமாதானம் கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் கூட இந்த வார்த்தை மூலியமாக கேட்கும்படி அதை பேசுகிறபடி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான சமாதானம் கிருபை தொடர்ந்து உங்களோடு கொண்டிருக்கிறோம்.
தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக நான் வாழ்த்துக்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம்.